இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூ 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 அல்லேலூயா, இயேசுவை போற்றுங்கள். தோமா என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேரு பெற்றோர் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா அல்லேலூ 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 அல்லேலூயா, இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூ 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 அல்லேலூயா, இயேசுவை போற்றுங்கள்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 20, இறை வார்த்தைகள் 19 முதல் 31 முடிய. அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை, யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லியபின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக, தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்ன பின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். பன்னிருவருள் திரு ஒருவரான திதிம் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து, அதில் என் விரலை விட்டு அவர் விலாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே குடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விலாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். வேறு பல அரும் அடையாளங்களையும் இயேசு தம் சீடர்கள் முன்னிலையில் செய்தார். அவையெல்லாம் இந்நூலில் எழுதப்படவில்லை. இயேசுவே இறைமகனாகிய மெசியா என நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவுமே இந்நூலில் உள்ளவை எழுதப்பெற்றுள்ளன. ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரேமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய இந்த உயிர்ப்பின் பாஸ்கா காலத்தில் நம்ம கடந்து போய் கொண்டிருக்கிறோம். இந்த உயிர்ப்பின் பாஸ்கா காலம் நம்மை பலவிதமான சிந்தனைகளுக்குள் அழைத்து செல்ல ஒரு வல்ல காலமாக, ஒரு வல்லமையுள்ள ஒரு காலமாக அது இருக்கிறது. அதனால் இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, அதனால் நம்ம வந்து உயிர்ப்பின் நாட்களில் எல்லாம் பழையபடி நமக்கு எல்லாமே கிடைச்சிருக்கும், அதனால் வாழ்க்கை முறை மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, பழைய அந்த தவக்காலத்தில் இருந்த அழுத்தத்தை விட்டுவிடக்கூடாது. ஒருவேளை அந்த தவக்காலத்தினுடைய அழுத்தம் இங்கே இல்லை, மாறாக இது வேறு ஒரு அழுத்தத்திற்குள்ளே போகிறோம். இது வந்து ஒரு சுதந்திரமான, கடவுளுக்காக இன்னும் நம்ம நிறைவாக செய்யணுங்கிற ஒரு ஒரு ஆசிர்வாதமான காலத்திற்குள்ளே நம்ம நிற்கிறோங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. அதுக்கு தான் இன்றைக்கு வாசகங்கள் எல்லாம் ஆண்டவருடைய உடனிருப்பை வைத்து 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 பேசுது. ஆண்டவர் இங்கே காட்சி கொடுத்தார், அங்கே காட்சி கொடுத்தாரு அப்படின்னு பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாமே கடவுளுடைய அந்த இரக்கம் எவ்வளவாய் ததும்பி வழிகிறது என்பதை இந்த மனுக்குளம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் ஆண்டவர் இதையும் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த காலத்தில் அன்புக்குரியவர்கள், நாம் ஆண்டவருக்குள்ளே நிறைவடைகிற பிள்ளைகளாக மாற ஆண்டவர் அழைத்து கொண்டிருக்கிறார். இப்போது ஒரு காரியத்தை நம்ம எல்லா விஷயத்திலும் பார்க்க முடியும். என்ன அப்படின்னா, நம்ம ஒரு வாழ்க்கை முறை அதான் சொல்லுவாங்க. ஒரு நம்ம வந்து ஒரு தனி தீவு அல்ல, நம்ம தனி ஒரு மனிதனால் நம்ம வாழ்வதல்ல, நம்ம ஒரு தோப்பு மாதிரி, நம்ம ஒரு ஒன்றித்து வாழக்கூடிய ஒரு அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். ஒரு மனிதன் வந்து ஒரு தனி தீவாய் வாழ முடியாது, ஏன்னா அது ஒரு ஒரு வாழ்க்கை முறையினுடைய யதார்த்தம் அல்ல அது. ஏன்னா ஒரு குழந்தை பிறக்கிறது அப்படின்னா அந்த குழந்தை அடுத்தவர்களுடைய அரவணைப்போடு வளரணும், அதுதான் கடவுளுடைய திட்டமும் கூட. அதனால தான் கடவுளே பாருங்கள், தன் திட்டத்தை தனியாக வச்சு செஞ்சுட்டு போயிடலை. ஒரு குடும்பத்தை உருவாக்கி அந்த குடும்பத்திற்குள்ளே வந்து அவர் உட்காந்தி அவர் என்ன செய்கிறார், அந்த காரியங்களை செய்தார். இன்றைக்கு இதை தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். குடும்பம் என்கிற அந்த ஒரு கட்டமைப்பு, அந்த கட்டமைப்பிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். இதில் தான் இன்றைக்கி ஒரு அடையாளத்தை நம்ம பார்க்குறோம். திருத்துதர் பணியில் ஒரு முன்மொழி வசனம் அப்படி போட்டிருக்கிறாங்க, ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தனர். இந்த வார்த்தையை நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள், மீண்டும் மீண்டும் சொல்லிப்பா, ஒரே உள்ளம் ஒரே உயிர். இவங்க கூட பிறந்தவங்களை பற்றி சொல்லலை, இது எல்லாம் ஆண்டவருக்குள் பிறந்தவர்கள், ஆண்டவருக்குள்ள நம்பிக்கையாளர்களாக ஒன்றாய் பிறந்தவர்கள். அவங்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை திருத்தூதர் பணியிலிருந்து இந்த வாசகம், அதில் வரக்கூடிய அந்த வார்த்தை பாருங்கள், அவர்கள் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தனர். இந்த வார்த்தை இந்த வாசகத்தை நீங்கள் கேட்டீங்க, நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் பார்த்தீங்களா. அப்போ ஒன்றித்து இருப்பது இறை விருப்பமாக இருக்கிறது என்பதை நீங்கள் இன்றைக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றித்து இருப்பது இறை விருப்பம், அது ஆண்டவருடைய திட்டம் கூட. அதனால தான் இன்றைக்கி ஒரு குடும்பம் என்கிற ஒரு சூழலை வந்து பிசாசு சிதைக்கிறான். இன்றைக்கி நிறைய குடும்பங்களை நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், குடும்பங்களை பிசாசு சிதைக்கிறான். அதுக்கு 1000 வழிகளை அவன் பயன்படுத்துகிறான். நம்ம குடும்பங்களை கட்டுறதுக்கு ஒரு சில வழிகள் தான் இருக்கிறது. நேர்மையாக போகிறவங்களுக்கு ஒரு வழி தான், ஆண்டவருடைய ஆண்டவர் சொன்ன அந்த நேர் வழிங்கிறது ஒன்று தான். அந்த குறுக்கு வழிங்கிறது நிறையா இருக்கிறது. அதனால் அந்த தீமையினுடைய ஆதிக்கம் வந்து எப்படி வேண்டுமானால் உள்ளே வருகிறது. அதனால தான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். குடும்பம் உருவாவதை போல உருவாவதும், அது உடனே உடைந்து போவது, இதெல்லாம் தீயவன் செய்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு காரியம். அதனால் இது நம்ம என்ன செய்யக்கூடாது, நான் எடுத்த முடிவு தான் சரி, இந்த குடும்பம் உடைந்தது, என்னுடைய கஷ்டத்தை இதுக்கு மேலே நான் எப்படி எடுத்துகிட்டு போகிறது, அதனால் அந்த குடும்பத்தை உடைக்கிறேன், நான் வந்து இந்த குடும்பத்தை விட்டு வெளியில் வரேன், அப்படிலாம் நிறைய முடிவு எடுத்து கொண்டு தான் இருக்கிறோம். ஒரு சில நேரத்தில் வேறு வழி இல்லாமல் அதை நாங்களே சஜஸ்ட் பண்ண வேண்டி இருக்கிறது. ஆனால் அது சரிதானாங்கிறத நம்ம யோசித்து பார்க்குறோம். தாவீதின் குடும்பம் பாருங்கள், கடவுளோடு இணைந்திருந்தது. அதுக்கு தான் அடிப்படையில் நம்ம என்ன செய்கிறோன்னா, கடவுளோடு இணைந்திரு, கடவுளோடு இணைந்திரு. தாவீது குடும்பத்தை பார்த்து ஒரு உதாரணமாக வைக்கிறோம் பாருங்கள். சாமுவேல் 2 புத்தகத்தில் 23 அதிகாரம் 5 அறிவசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, என் குடும்பம் இறைவனோடு இணைந்துள்ளது அன்றோ. அவர் சொல்கிறார் பாருங்களேன், இது இன்றைக்கி நம்ம வாசிக்கிற வார்த்தை இல்லையே, என்றைக்கோ எழுதி வச்ச வாசகம் வார்த்தை, அது தாவீதினுடைய குடும்பத்தை குறித்த ஒரு வார்த்தை. என் குடும்பம் இறைவனோடு இணைந்துள்ளது அன்றோ, அனைத்திலும் திட்டமிடப்பட்டு உறுதியாக்கப்பட்டு என்றும் நிலைக்கும் உடன்படிக்கையை அவர் என்னோடு செய்து கொண்டார், என் அனைத்து மீட்பும் விருப்பும் அவரால் உயர்வு பெறாதோ. இப்படி நான் இணைந்திருக்கிறதுனால அவர் உடன்படிக்கை என்னோட புதுப்பித்துக்கிறாரு, அப்போ எல்லாம் நிறைவு பெறுந்தானே, அப்போ நிறைவு பெறாமல் போயிடுமா அப்படின்னு அவர் நமக்கு ஒரு கேள்வியை வைக்கிறார் பாருங்களேன். அப்போ அவருடைய அந்த புத்தகத்தை எடுத்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னாக்க, அதில் தாவீது எப்படி, தாவீது தான் இதை சொல்கிறாருங்கிறதுக்கு அதனுடைய வரிகள் எல்லாம் ரொம்ப அழுத்தமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. மேன்மை மிக்கவரும், யாக்கோபின் கடவுளிடம் திருப்பொழிவு பெற்றவரும், இஸ்ரேலரின் இனிமை மிகு பாடகரும், ஈசாயின் மைந்தருமான தாவீதின் இறுதி மொழிகளாவன. கடைசி மொழிகளா இறுதி மொழிகளாவன என்ற வார்த்தையை நம்மளை சிந்திக்க வைது. கடைசி கடைசியாக அவர் சொல்லிட்டு போகிற நல்ல விஷயங்கள், ஆண்டவரின் ஆவி என் மூலம் பேசினார், அவரது வார்த்தை என் நாவில் ஒலித்தது, இஸ்ரேலின் கடவுள் என்னோடு பேசினார், இஸ்ரேலின் பாறை எனக்கு கூறினார், மானிடரை நீதியோடு ஆள்பவன், இறை அச்சத்துடன் ஆள்பவன், விடியற்கால ஒளி என திகழ்கின்றான் அப்படின்னு என் குடும்பம் இறைவனோடு இணைந்துள்ளதன்றோ என்று கடைசியாக இந்த வரிகளை வைக்கிறார். அப்போ பாருங்கள், இது கடவுளோட இணைந்திருக்கிற அந்த ஒரு பாக்கியத்தை பைபிளில் நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம். கடவுளோட பிள்ளைங்க ஆண்டவரோட இணைந்திருக்க விரும்புகிறது. ரெண்டு குறிப்பேடு 5:13 நம்ம ஒரு அடையாளத்தை பார்க்குறோம் பாருங்கள். எக்காலம் ஒதுவோரும் பாடகரும் இணைந்து ஒரே குரலில் ஆண்டவருக்கு மாட்சியும் நன்றியும் செலுத்தினர். ஒரே குரலில், அப்போனா பாடகர் இணைந்து பாடுறாங்க. சொல்லுது பாருங்கள், அவர்கள் எக்காலம் ஊதி கைத்தாளம் கொட்டி இசைக்கருவிகள் மீட்டி, சும்மா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் செய்தில்லைங்க, அவர்கள் எக்காலம் ஊதி கைத்தாளம் கொட்டி இசைக்கருவிகள் மீட்டி ஆண்டவர் நல்லவர் என்று உள்ளது அவர்தம் இரக்கம் என்று ஒரே குரலில். இங்கே தான் விஷயம், அவங்க வேறு வேறு குரலில் பாடலை, ஒரே குரலில் ஆண்டவருக்கு புகழை செய்தனர், மேகம் ஆண்டவரின் இல்லத்தை நிரப்பிற்று. அப்போ அவங்க ஒருமித்து வந்து ஒரு காரியத்தை செய்கிற போது அங்கே என்ன நிகழ்கிறது பாருங்கள், கடவுளுடைய இரக்கம், இரக்கத்தின் மேகம் அந்த இடத்தை நிரப்புகிறது. அப்போ ஒரு பாடகர் குழுவில் எல்லோரும் சேர்ந்து பாடும்போது ஏற்படுகிற ஒரு மகிழ்ச்சி இருக்குது பாருங்களேன், அதுதான் நிறைவுங்க. அதனால தான் இன்றைக்கி திருஅவையில் பார்த்தீங்கன்னாக்க சர்ச்சிலெலாம் வந்து குரூப் சிங்கிங்கை வந்து நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணுறோம், குழு பாடல். எதுக்குன்னா அதில் யார் பெஸ்ட்டாக இருக்கிறாங்கன்னு பார்த்து அவங்கள செலக்ட் பண்ணி அவங்கள வச்சு பாடுறதுக்கு இல்லை. நிறைய பங்கு தலங்களில் பாடகர் குழுவிலிருந்து தான் பிசாசு வேலை செய்வான். ஏன்னா அங்கே தான் ஒரு பெருமைக்கான அடையாளம் அதிகமாய் வெளிப்படுகிறது. அது பாடல் பாடுறது, இசைக்கருவிகள் மீட்டுறது, அவங்க தான் வந்து அந்த கோயிலினுடைய ஒரு பிரதான சக்தியாக திகழ்வதைப் போல ஒரு ஒரு பிம்பத்தை வந்து பிசாசு ஏற்படுத்துவான். அந்த இடத்துல தாழ்ச்சி இல்லை அப்படின்னா பெரிய வேதனை அவர்களால் அந்த பங்குக்கு வரும் பாருங்களேன். அந்த பங்கு வந்து அப்படியே நிலை குலைஞ்சு போயிடும். நான் இருந்த பங்கில் அப்படி நடந்தது, ஒரு பங்குன்னு சொல்ல முடியாது, பல பங்குகளில் நடந்து கொண்டு இருக்கிறது. அது என்னுடைய அனுபவமாகவும் நான் முன்வைக்கிறேன். அங்கே பங்கில் இருந்த இடத்துல நாங்கள் வந்து அதை அதில் சண்டையோ சச்சரவோ எங்களால் குருவால் நிகழ்வதல்ல, ஆனால் அந்த குழுக்களாலேயே நிகழும் பாருங்களேன். அப்போ அவங்கக்கிட்ட அந்த ஒற்றுமை இல்லை, தனித்துவமான அந்த பண்பு, தாழ்ச்சி என்கிற அந்த பண்பு இல்லை. ஒரு ஒரு தளத்தில் அப்படித்தான் ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். என்னென்னு சொன்னீங்கன்னா, அந்த ஒரு பாடகர் குழுவில் சேர விரும்பிய ஒரு சகோதரி, அவர் போய் பாடிக்கொண்டிருக்கிற நேரத்தில் அவரை பிடித்து தள்ளி விடுறாங்க, கீழே வெளியில் தள்ளுறாங்க. அந்த சகோதரி வந்து அழுது குருவானோட முறையிடுகிறார், என்னை பிடிச்சி வெளியில் தள்ளிட்டாங்க. இப்போ இந்த குருவானவர் என்ன சொல்ல முடியும், எக்ஸிஸ்டிங் குரூப்பை போய் நம்ம போய் வெளியில் தள்ள முடியுமா? இது வந்து அவுட் ஆஃப் டாப்பிக்காக தெரியலாம் பாருங்கள், ஆனாலும் நான் இதை தேவையென்று தான் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஏன்னா ஒரு ஒரு குழுமம் என்கிற வருகிற போது அது வெறுமனை ஒரு நம்மளுடைய குரல் வளத்தை காட்டுகிற ஒரு அடையாளமாக மட்டும் இருந்ததுன்னா அது வந்து சாபம்தான் என்று சொல்ல வேண்டும். அது அந்த அந்த காரியத்தை செய்கிறவர்களுக்கு சாபம். இன்றைக்கி நிறைய பேர் கோயிலில் வந்து நன்மை செய்வதாக நினைத்து கொண்டு சாபத்தை அள்ளிட்டு போகிறாங்க. அவங்கக்கிட்ட அந்த தற்பெருமை, நான் என்கிற அகந்தை, பிறரை உள்ளே விடாதபடிக்கு தடுத்து நிறுத்துகிற வேதனை, இதெல்லாம் எங்கே போய் உழுவோம் கடைசியில்? அதனால தான் நம்ம கோயிலுக்குள்ளே வரக்கூடாது. வந்துட்டோம்னா பெருந்தன்மையாக செயல்படுறதுக்கு தயாராக இருக்கணுங்க. ஆண்டவருடைய காரியம் பாருங்கள், குறிப்பேடு 2 5:13 வாசிக்கிறோம், எக்காலம் ஒதுவோர் பாடகர் இணைந்து ஒரே குரலில் ஆண்டவருக்கு மாட்சியும் நன்றியும் செலுத்தினர். மாட்சி எப்படி கொடுக்க முடியும்? மாட்சி கொடுக்க முடியாது, யாரும் நம்ம கொடுக்க முடியாது. அப்போ நம்ம இணைந்து செயல்படும் போது கடவுள் மாட்சி அடைகிறார். ஒரு குடும்பத்தில் பிள்ளைங்க, ஒரு 5-6 பிள்ளைங்க இருக்கும்போது அந்த பிள்ளைகள்லாம் சேர்ந்து நின்று அந்த குடும்பத்திற்காக உழைக்கிற போது, அந்த குடும்பத்தை உயர்த்துகிற போது, அந்த குடும்பம், அந்த தந்தை மாட்சி அடைவார். இப்படி ஒற்றுமையான பிள்ளைகளை பெற்று வச்சிருக்கிறாரு அந்த அப்பா அப்படின்னு, இந்த அம்மா அப்படி ஒற்றுமையான பிள்ளைகளை பெற்று அம்மா மாட்சி அடைவாங்க. அதே மாதிரி கடவுள் எப்பொழுது மாட்சி அடைவார்? அவர்கள் இணைந்து ஒரே குரலில் பாடுகிற போது தான். அப்போது பாருங்கள், பாடகர் குழு இணைந்தால் அழகு. அதே போல் நாமும் உள்ளத்திலே ஆண்டவரை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் இணைந்து செயல்பட்டால் அழகு. இன்றைக்கி நம்ம யோசிக்கணும் பாருங்கள், ஒன்றித்திருப்பதை பற்றி நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். இணைந்தால் என்ன கிடைக்குது பாருங்கள். இணைந்தால் இந்த சின்ன பிள்ளைங்களுடைய கதையிலெல்லாம் நம்ம ஒரு புஸ்தகத்தில் கதை படிச்சிருக்கிறோம். மாடுகள் எருதுகள் வந்து ஒன்றாக இருந்த பொழுது ஒரு சிங்கத்தை விரட்டி அடிக்குது, அவைகள் தனித்தனியாய் மேய்ந்து கொண்டிருந்த பொழுது அந்த சிங்கம் வந்து ஒன்று ஒன்றா சாப்பிடுது. இந்த கதையை எல்லாருக்கும் குழந்தைகளுக்கு கேட்டிருப்பாங்க, நீங்களும் கேட்டிருப்பீங்க. அப்போ இணைந்திருந்தால் நமக்குள்ளே ஒரு பலத்தை ஆண்டவர் வகிக்கிறார். பாருங்கள், மக்கபேயர் 2வது புத்தகத்தில் 11:9 சொல்கிறது, அப்போது அவர்கள் அனைவரும் இணைந்து இரக்கமுள்ள கடவுளை போற்றினார்கள். இந்த சம்பவம் எப்போ நடக்குது பாருங்கள், அவர்களுடைய கோட்டைகளை எல்லாம் லீசியா நாட்டினர் வந்து முற்றுகையிட்டது பற்றி மக்கபேயும் அவருடைய ஆள்களும் அறிய நேர்ந்தது. அப்பொழுது இஸ்ரேலை மீட்க ஒரு நல்ல வானதூதரை அனுப்புமாறு அவர்களும் எல்லா மக்களும் அழுது புலம்பி வேண்டினார்கள். ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, நாங்கள் போய் மட்டும் வெற்றியடைய முடியாதப்பா, எங்களுக்கு நல்ல தூதரை கொடுங்கன்னு கேட்டு அவங்க மன்றாடுறாங்க. அப்படி மன்றாடுகிற போது அவர்கள் எருசலேமுக்கு அருகில் இருந்தபோதே வெண்ணாடை அணிந்து பொன் படைக்கலங்களை சுழற்றி கொண்டிருந்த குதிரை வீரர் ஒருவர் அவர்களது தலைக்கு மேல் தோன்றினார். பாருங்க, இவர்கள் ஒன்றித்து செயல்பட முடிவு செய்கிறாங்க. முதல்ல இவங்க வந்து போருக்கு தயாராகிறாங்க, வாங்க நம்ம போரிடுவோம் வெற்றி பெறுவோம் அப்படின்னு ஆண்டவட்ட மன்றாடும். அதையும் சேர்க்குறாங்க, கடவுளையும் தங்களுடைய துணைக்கு கூப்பிடுறாங்க. இவங்க பிசாட்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஆண்டவரை நீங்கள் செய்யுங்க. பைபிளில் பாருங்களேன், கடவுள் எல்லா இடத்துலையுமே நம்ம முன்னாடி நிப்பாட்டிட்டு நம்மளை முன்னாடி அனுப்பிட்டு அவர் நமக்கு மேலேருந்து வேலை செஞ்சு வெற்றி அடைச்சிடுவார். கிதியோன் புத்தகத்தில், இதை நீதி தலைவர் புத்தகத்தில் கிதியோனை பற்றி பார்க்குறோம். அதே போல தான் இப்படி எல்லா இதுலேயும் மோசை அனுப்பி விட்டுட்டு அவர் முன்னாடி இருந்து அற்புதங்களை செய்வார். அப்போ பாருங்கள், கடவுளும் ஒரு சூழல் அப்படியாக இருக்கிற போது அந்த சூழலுக்குள்ளே இறங்கி செயல்படுவார். இணைந்து கடவுள் நம்மளோட இணைந்து தானே இந்த மீட்பு திட்டத்தை அவர் கொண்டு வர விரும்பினார். இன்றைக்கி ஒரு சமூகம் வந்து உருவாகிட்டு இருக்குது, அதெல்லாம் கடவுள்லாம் இல்லை, கடவுளெல்லாம் இது மனுஷங்கள்லாம் ஓரமாக வச்சுரு, கடவுளை மட்டும் பாரு, நீ உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இரு, ஆண்டவர் எல்லாம் தந்துடுவார். தயவு செய்து நீங்கள் ஏமாந்து போகாதீர்கள். அப்படிப்பட்ட திருச்சபைகள் உருவாகி கொண்டிருக்கிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பழைச்சிடுவான், நீ விசுவாசி போதும் ஆண்டவர் எல்லாம் பார்த்துப்பார். இல்லை, தயவு செய்து நீங்கள் ஏமாந்து போயிடக்கூடாது. நாம் செயல்படுகிற பிள்ளைகளாக இருக்கணும், நம்ம செய்ய வேண்டியதை செய்யணும். பாருங்கள், அந்த ரெண்டு மக்கபேயர் 11:9 வாசிக்கிற மீண்டும், அப்போது அவர்கள் அனைவரும் இணைந்து இரக்கமுள்ள கடவுளை போற்றினார்கள். அவர்கள் எத்துணை ஊக்கம் அடைந்திருந்தார்கள் என்றால், பாருங்கள் அவங்க ஊக்கம் அடைகிறாங்க, இப்படி கடவுளை இணைந்து போற்றுகிற போது ஊக்கம் அடைகிறாங்க. எத்துணை ஊக்கத்தை அவர்கள் அடைந்தார்கள் என்று சொன்னால், மனிதரை மட்டுமல்ல கொடிய காட்டு விலங்குகளையும் இரும்பு மதில்களையுமே தாக்கும் அளவுக்கு துணிந்திருந்தார்கள். இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் அந்த துணியக்கூடிய துணிந்து நம்ம வந்து தீமைகளை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் இல்லாமல் நம்ம தவிப்பதற்கு காரணம் என்னென்னா, அவர்கள் செய்த செயலை நாம் செய்ய மறுக்கிறோம். என்ன செய்தாங்க? அவர்கள் அனைவரும் இணைந்து இரக்கமுள்ள கடவுளை போற்றினார்கள். அப்போ பாருங்கள், நம்ம இணைந்து வருவது குடும்ப ஜபம் ஜெயிக்குதுன்னு சொல்கிறோமே, என்னத்து காரணம்? அதுதான், இணைந்து வரீங்க. பாருங்கள், இன்றைக்கி இந்த லாக்டவுன் டேஸில் மீண்டுமாய் லாக்டவுன் விழுந்துகிட்டு இருக்குது. எல்லா நாடுகளிலையும் மீண்டுமாய் கட்டுப்பாடுகள் வீசிக்கிட்டு இருக்கிறாங்க, 2வது அலை வீசுதுங்கிறாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் ஆண்டவருக்குள் இணைந்து துதித்து மகிழ்ந்து ஆண்டவரை போற்றுங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே எதுவும் அணுகாதபடி அவர் பார்த்து கொள்வார். இதை தான் நீங்கள் செய்யணும் இந்த லாக்டவுன் டேஸில். அதுதானே உங்களிடமிருந்து எங்களுக்கு கிடைத்த சாட்சியங்கள். நிறைய குடும்பங்கள் வந்து சொன்னாங்க, எங்களுக்கு வீட்டில் அமைதி கிடைச்சிச்சு, சந்தோஷம் கிடைச்சிச்சு, நாங்கள் எதிர்பாராத ஆசீர்வாதங்கள் கிடைச்சிச்சு. எல்லா சாட்சியத்தையும் நீங்கள் நல்லா ஒத்து வச்சு பாருங்கள். குடும்பமாக கணவன் மனைவி பிள்ளைகள் இணைந்து எங்களுடைய திருப்பலியை நீங்கள் முன்னாடி வச்சு நீங்கள் என்ன செய்தீங்க? துதிச்சிங்க ஆண்டவரை. அதுதான் முக்கியம். எங்களுடைய பலி வந்து உங்களை ஜெயிக்க வச்சிச்சுன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். நாங்கள் வைக்கிற பூசை தான் உங்களை ஜெயிக்க வச்சிச்சு. இல்லை, நீங்கள் இணைந்து துதித்தீங்க, நாங்களும் ஒருமனப்பட்டு உங்களோடு இந்த திருப்பலியில் இணைய முயற்சித்தோம். ப்ரைஸ் தி லார்ட். இன்றைக்கி நிறைய பேர் பூசை வைப்பாங்க, நிறைய பேர் ஜெபம் வைப்பாங்க, எல்லா ஜெபமும் ஜெயிக்காது. ஏன் தெரியுமா? நாங்கள் அங்கே ஒருத்தவங்க துன்பப்படுறாங்க, அங்கே இருக்கிற ஒருத்தருக்கு ஏதோ ஒரு துன்பம் இருக்குது, வலி இருக்குது, அதை தான் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நாங்கள் பூசை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த துன்பத்தை ஆண்டவரை நீங்கள் சந்திக்கணும். அப்போ அந்த ஒரு மனதோடு, நாங்கள் உங்களோடு இணைய வேண்டும் என்கிற மனதோடு அங்கே திருப்பலி வைக்கும் போது, அங்கே நீங்கள் அதே மனநிலையோடு இணைந்து ஒரு குடும்பமாக ஜெபிக்கிற பொழுது அந்த குடும்பத்திற்குள்ளே வல்லமை. நம்முடைய திருப்பலி, நான் அடிக்கடி சொல்கிறது தான், குருவானவர் வந்து ஆண்டவர் உங்களோடு இருப்பாராகன்னு சொல்லுவார். அங்கே இருக்கிற நீங்கள் என்ன செய்யணும்? உன் ஆன்மாவோடும் இருப்பாராகன்னு நீங்கள் பதில் சொல்லணும். அப்போ யார் சொல்கிறாங்களோ அவங்களுடைய வார்த்தையும், இங்கே குருவானவருடைய வார்த்தையும் இணைந்து பாருங்களேன், அந்த கம்மிங் டுகெதர்னு சொல்லுவோம், அந்த இரண்டு வார்த்தையும் இணைகிற அந்த இடத்துல தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்குது. சும்மா போய் நிற்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஆசீர்வாதம் கிடைக்கவே கிடைக்காது. என்றைக்கோ ஒரு நாள் கஷ்டத்தில் ஒரு மன வழியில் போய் நீங்கள் ஓரமாக உட்காந்துருக்கிறீங்க, செபிக்க முடியல, அது எக்ஸப்ஷன், கடவுளுக்கு தெரியும். அன்றைக்கி நீங்கள் கேட்காமலே, பதில் சொல்லாமலே, செபிக்காமலே உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். எல்லா நாளும் அப்படியே கொடுக்க மாட்டார். ப்ரைஸ் தி லார்ட். எல்லா நாளும் நம்ம போய் இப்படியே ஓரமாக உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு அடுத்தவங்களை நம்ம வந்து அசிங்கப்படுத்திட்டு காதல் செய்துட்டு கோயிலில் போய் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து அசிங்கமான எண்ணங்களை வச்சு எண்ணத்தை வச்சுட்டு இல்லை. தயவு செய்து இந்த கருத்தியலை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இணைவது ஒரு பாக்கியம், இணைவது ஒரு ஆசீர்வாதம், இணைவது ஒரு ஆற்றல். அதைத்தான் மக்கபெயர் இரண்டாவது புத்தகம் 11:9 சொல்லுது. அவங்க இணைந்து இரக்கமுள்ள கடவுளை போற்றினார்கள். மீண்டுமாய் சமூகம் கட்டப்பட இருக்கிறது, மீண்டுமாய் சூழ்நிலைகளெல்லாம் அவங்க கட்டுறாங்க. நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் மீண்டும் திட்டமிடுங்க குடும்பத்தில். இது வந்து கொரோனாவினுடைய காலத்தில் மட்டும் இல்லைங்க, கொரோனாவை கடந்த பிறகும் தவக்காலத்தில் நாங்கள் ஜெபிப்போம். அதை கடந்த பிறகு உயிர்த்த ஆண்டவருடைய பெருவிழா அபிஷேகத்துக்குள்ளே நிற்கிறீங்களே பாஸ்கா காலத்தில், இங்கேயும் கூட நீங்கள் இணைந்து துதிச்சு பாருங்கள். உங்கள் குடும்பம் துதிக்க துதிக்க உயர்ந்து கொண்டே இருக்கும். துதின்னு சொல்கிறத விட அந்த துதியில் எங்கே விஷயம் அடங்கியிருக்கு, இணைந்து துதிக்கிறதுல இருக்குது. ப்ரைஸ் தி லார்ட். அதை தான் இப்போ நான் உறுதியாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இணைந்து துதிக்கணும். வீட்டுக்காரர் காசு சம்பாதிக்க போடுவார், எங்கிட்ட அம்மா வந்து அடுப்பாங்கரையில் இருப்பாங்க, அங்கேருந்து ஜெபம் பண்ணுவாங்க, அவர் அங்கேருந்து ஜெபம் பண்ணுவார். நிறைய பேர் சொல்கிறாங்க எங்களால் ஒன்று கூடி வர முடியாது. தயவுசெய்து நாம் அதை எல்லா நேரத்திலும் அந்த காரணத்தை சொல்லி கொண்டு இருக்கக்கூடாது. நன்னால் வரவே முடியாது, அப்பனால் கடவுளாலையும் இறங்கி வரவே முடியாது. அப்போ கடவுளுக்கு நம்ம என்ன தேடுறோம்? நீங்கள் போய் பணத்தை சம்பாரித்து என்னத்தை சேர்த்து வச்சோம் திரும்பி பாருங்கள். நிறைய குடும்பங்களில் பணம் கிடக்கிறது மகிழ்ச்சி இல்லை, பணம் இருக்கிறது நிம்மதி இல்லை, பணம் இருக்கிறது பிரச்சனை ஜாஸ்தியாக இருக்குது, பணம் இருக்கிறது பிள்ளைகள் வாழாமல் வந்து கிடக்கிறாங்க, இந்த பணத்தை வச்சு ஒன்றும் செய்ய முடியலையே. அப்போ நீங்கள் ஓடி ஓடி உழைத்த அந்த பணத்தினுடைய நிலை என்ன? அதை தான் நம்ம உணரணும். அப்போ நம்ம செய்யாத ஒன்று இருக்குது, அதை தான் சொல்லி கொண்டு இருக்கிறோம். நீங்கள் இணைந்து கூடி வந்து ஜெபிங்க, ஆண்டவர் உங்களுக்கு அநேக அற்புதத்தை காட்ட இருக்கிறார். இந்த உலகை வெல்லும் சக்தியாக நாம் மாறணும்னு ஆண்டவர் அழைக்கிறார். பாருங்கள் மத்தேயு 12:30, என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார், என்னோடு இணைந்து மக்களை கூட்டி சேர்க்காதவர் அவர்களை சிதறச் செய்கிறார். பாருங்களேன் ஆண்டவர் எவ்வளோ தெளிவாக இந்த விஷயத்தை சொல்லியிருக்கு, என்னோடு இணைந்து மக்களை கூட்டி சேர்க்காதவர். ஒரு பங்குத்தலத்தில் இருக்கிற பங்கு தந்தை மக்களை கூட்டி சேர்க்கணும், ஒரு பொறுப்பில் இருக்கிற நீங்கள் மக்களை கூட்டி சேர்க்கணும். ஆண்டவர் அதுக்குத்தான் நம்மளுக்கு அந்த பொறுப்புகளை கொடுத்துருக்கிறார். நீங்கள் ஒரு தளத்தில் இருக்கிறீங்கன்னா அந்த தளத்திலிருந்து நீங்கள் என்ன செய்யணும், எதை செய்ய முடியுமோ அதை செய்து உங்கள் உறவுகளை கூட்டி சேர்க்கணும். ஆண்டவர் விரும்புகிறார். யோவான் 15:4 கூட நம்ம இதைத்தானே பார்க்குறோம். நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள், கொடி திராட்சை செடியோடு இணைந்திருந்தால் அண்டி தானாக கனிதர இயலாது, அதுபோல் நீங்களும் என்னோடு இணைந்திருந்தால் அண்டி கனிதர இயலாது. அப்போ கடவுளோடு இணைந்திருக்கிறது, நாம் குடும்பத்தாரோடு இணைந்திருப்பது, இதெல்லாம் ஒன்றாக கட்டமைக்கப்பட்டிருக்கிற ஒரு அடையாளமாய் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். பாருங்கள் திருத்துதர் பணியில் ஒரு அடையாளத்தை பார்க்குறோம். 1:14 இன்றைக்கி நமக்கு திருத்துதர் பணியிலேருந்துலாம் நிறைய வாசகங்கள் வந்துக்கிட்டு இருக்குது. அதில் ஒரு சம்பவம் பாருங்கள். அவர்கள் அனைவரும் சில பெண்களோடும் இயேசுவின் சகோதரர்களோடும் அவருடைய தாய் மரியாவோடும் இணைந்து ஒரே மனதோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். அப்போ அவங்க வேண்டிக்கிட்டு இருந்தாங்க. எப்போ ஆவியானவர் இறங்கி வந்தார்? நல்லா அந்த திருத்தூது பணியை படித்து பார்த்தீங்கன்னா, நம்ம பைபிளில் படிக்கிறது படி தான், நம்ம பெரிய புத்தகத்தெல்லாம் படிக்க சொல்லலை, பைபிளின்படி நம்மளுடைய வேதாகமத்தின்படி. அது முதல் அதிகாரத்தில் ஒன்றும் நடக்கலை. பேதுரு எழுந்து பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் பேச ஆரம்பித்து அநேகருடைய உள்ளத்தையும் அவர் என்ன செய்கிறாரு, கொள்ளை கொண்டு கடைசியில் ஒரு வேலை செய்கிறாங்க. அங்கே என்ன வேலை செய்கிறாங்க பாருங்கள். அவங்க கடைசியாக அவங்க அந்த திருத்தூதர்களுடைய அந்த வழிமரபில் ஒருத்தர் குறைஞ்சிட்டாரு. அவங்க என்ன செய்கிறாங்க, அவருடைய அந்த செயல்பாடு அந்த செலக்ட் பண்ணுறாங்க. திருத்தூதர் பணியை நீங்கள் எடுத்து பைபிளை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அழகாக அது விளங்கக்கூடியதாக இருக்கும். 1:1 அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க கடைசி பகுதியை வாசிக்கிறேன். அவங்க பேதுரு பேசிட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா இருவரை முன்னிறுத்தினார்கள். ஏன்னா யூதாஸ் இஸ்காரியோத்து போயிட்டார், அவருடைய இடத்திற்கு ஒரு ஆளை தெரிந்தெடுக்கிறாங்க, இருவரை முன்னிறுத்துறாங்க. அதில் மத்தையாவை அவங்க தெரிந்தெடுக்கிறாங்க. அதுக்கு பிறகு அந்த இருவர் ஒருவரை எங்களுக்கு காண்பியும் என்று மன்றாடி சீட்டு குலுக்கி போட்டு அந்த செயல் நடக்குது பாருங்கள். அப்போ 11 பேர் தான் இருக்கிற இடத்துல 12வது ஆள் இணைக்கப்படுகிற போது, இதுதான் நான் சொல்ல வர பாயிண்ட். 11 பேர் நிறைவடையா, ஏன்னா 12 பேரை இயேசுசாமி வச்சார், ஒருத்தன் போயிட்டான். அப்போ அந்த ஒரு இடத்தையும் நிறைவு செய்கிற அடையாளமாக அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கு பிறகு 2வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், அந்த பெந்தகோஸ்தின் நாள் எல்லோரும் ஒரு இடத்துல கூடியிருந்தாங்க. அங்கே கொடுங்காற்று வீசுவது போல இறைச்சலோடு கூட அங்கே வானத்திலிருந்து தூய் ஆவியினுடைய அபிஷேகம் எல்லார் மீது இறங்கி வந்தது. பிரைஸ் தி லார்ட். இப்போ பாருங்கள், தூய் ஆவி எந்த இடத்துல செயல்படுறாருன்னா, ஒரு இடம் ஒரு ஆளுக்கு தொய்வாக இருக்குது, அந்த இணைதலில் கொஞ்சம் பிரச்சனை, அந்த இணைப்பில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, அதை சரி செய்கிற பொழுது ஆவியானவர் அந்த இடத்துல பிரகாசிக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியில் கூட தோமையாருடைய அந்த பிரசன்னம் இல்லாமல் இருக்குது. அப்போ பாருங்கள், அந்த தோமையார் சொல்கிறாரு, நான் கடவுளை பார்த்து என் கைகளை வைத்தா தான் நம்புவேன்னு சொல்கிறாரு. அதெல்லாம் விட்டுடுவோம். ஆனால் அந்த சம்பவத்தில் நடக்கிற விஷயம், இயேசு வந்து தன்னை காட்டின பிறகு தோமா அவரை பார்த்து இயேசுவை பார்த்து சொல்கிறாரு, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் அப்படின்னு சரண்டர் ஆயிட்டார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பெரு பெற்றோர் அப்படிங்கிறார். இங்கே என்ன விஷயத்தை நம்ம பார்க்கணுன்னா, வெறுமையாக இப்படி ஒரு நம்பிக்கை அறிக்கை வெளியிட்டார், ஆண்டவர் இப்படி சொன்னார் அப்படின்னு இல்லை. இதில் இன்னொரு ஆழமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நீ எந்த தூரத்தில் இருந்தாலும் நீ உள்ளத்தால் இணைந்திருக்க முடியும். ஒன்றிப்புங்கிறது உடலால் வந்தால் தான், நம்ம அன்பை நேருக்கு நேராக காட்டினா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீ தூரத்தில் இருக்கிற மக்களையும் அன்பு செய்யக்கூடிய இறையரசினுடைய ஆழம் அதுதான். பக்கத்தில் இருக்கிறவனை தான் அன்பு செய்வேன், என் கையை பிடிச்சிருக்கிறவனை தான் நான் அன்பு செய்வேன்னு இல்லை. நம்மை காண முடியாத நிலையில் இருக்கிற தூரத்தில் இருக்கிற சகோதரர் சகோதரிகளையும் அன்பு செய்யக்கூடிய உள்ளம் உனக்கு வேணும். காணாமல் அன்பு செய்கிற, காணாமல் நம்பிக்கை வெளிப்படுத்துகிற அடையாளம் அதுதான். திரு அவை என்பது அதுதான். இதோ நாம் பார்க்கிறவர்களை மட்டும் பங்கில் இருக்கிற, இன்றைக்கி நிறைய என்னுடைய மனசில் எழக்கூடிய கேள்வி, ஒரு மறை மாவட்டம் அப்படி இருக்குன்னா அந்த பங்கு தளத்துக்கு போகிற சாமியார், சில பங்குகள் நல்ல பெருமையாக நல்ல பணக்கார பங்குகளாக இருக்குது, நிறைய பணக்காரங்க இருக்கிறாங்க. அந்த பணக்கார பங்குகளில் இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்க, அந்த பணத்தை எடுத்து அந்த பங்குக்கே கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பங்கில் இடிச்சு டிச்சு கட்டுவாங்க, இதை இப்படி கட்டுவாங்க, அதை அப்படி கட்டுவாங்க. ஒவ்வொருத்தரும் போய் அந்த பணத்தை எப்படியாவது தங்கள் பங்கை அழகுபடுத்த செய்வாங்க. நான் அடிப்படையில் கேட்குறது, ஏன் அந்த பங்குக்கான பணத்தில் ஒரு பகுதியையாவது ஒரு மக்களுக்கு கொடுக்கக்கூடாது, மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்கக்கூடாது? ஏன் வேறு ஒரு பங்கு ஒரு அனாதையான பங்கை போல் இருக்கும், அங்கே மக்களால் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு திராணியற்ற நிலையில் இருப்பாங்க, அங்கே ஒரு அடிமைப்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்தில் ஓரங்கட்டப்பட்ட பிள்ளைகள் இருப்பாங்க. அப்போ அந்த பங்குகளுக்கு ஏன் நம்ம செய்யக்கூடாது? அப்போ பாருங்கள், நம்மளுடைய பார்வை எப்படி இருக்குன்னா, நம்ம காசு நமக்கு தான். இது நமக்கு சமூகத்தில் மட்டும் நம்ம பெருமையாக எல்லாருக்கும்னு சொல்லுகிறோம், ஆனால் நம்மளுடைய செயல்பாட்டுக்குள்ளே நம்ம குறுகிய மனநிலையோடு இருக்கிறோம். ஏன்னா கண்ணால் காண முடியாத அந்த பிள்ளைகளுடைய கவலையை நம்ம உள்ளத்தில் ஏற்க மறுக்கிறோம். ஏன்னா அது கவலை இல்லை, இது அங்கேயும் எங்கேயோ நடக்குது. இன்றைக்கி மியான்மாரில் ஒரு கலவரம் நடந்து கொண்டு இருக்கிறது, அங்கே மக்கள் கொல்லப்படுறாங்கன்னாக்க இங்கே இருக்கிற நம்முடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடியணும். அமெரிக்கா தேசத்தில் ஏதோ சம்பவம் நடக்கிறது, நாம் கையை உயர்த்தணும். இங்கே நம்ம இருக்கிற இடத்துல, இந்தியாவில் நடக்கிறதுனா இங்கிலாந்தில் இருக்கிறவன் கை உயர்த்தணும். இங்கிலாந்தில் ஒரு காரியம் நடக்குதா, இந்தியாவில் இருக்கிறவன் கை உயர்த்தணும். அப்படி நாம் ஒருவருக்கொருவர் உள்ளத்தால் நம்ம ஒன்றித்து இணைந்து தாங்குகிற அந்த அபிஷேகத்துக்கு தான் தோமையார் வழியாக ஒரு செய்தியை கடவுள் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ரோமையர் 6:5 ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் இறந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து இறந்தோம் எனில். இதுதாங்க அழைப்பு. இன்னைக்கு உயிர்த்துட்டார் இயேசு, எல்லாம் மீண்டுமாய் பழைய வாழ்க்கை இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள், அவர் இறந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து இறந்தோம் எனில், அவர் உயிர்த்தெழுந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து உயிர்த்தெழுவோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இந்த அபிஷேகத்தை தான் இன்றைக்கு நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார். இதை நீங்கள் செய்தீங்கன்னா, இதோ ஒன்றிப்பு என்பது வெறும் அது எங்கே ஆரம்பிக்கணும், சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம்னு சொல்லுவாங்கங்க. கண்ணால் காண முடியாத யாரோ ஒருத்தர் நான் அன்பு செய்கிறேன்னு சொல்கிறேன்னா, முதல்ல எனக்கு கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற என் குடும்பத்தினரை நான் அன்பு செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். என் மாமனார், என் மாமியார், என்னை துன்புறுத்துகிறவர்கள், எனக்கு வேதனையை உண்டு பண்ணுங்கள், நான் அவரை அன்பு செய்வேன் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும். அப்போ தான் அந்த செயலை செய்கிறவர்கள் தான் உயிர்த்த இயேசுவின் அனுபவத்தை பெற்றவர்கள். உயிர்த்த இயேசுவின் அனுபவம் என்பது திடீரென்று இயேசுவுக்கு கிடைத்தது அல்ல, சிலுவை பாடுகளை கடந்து சென்ற அந்த அனுபவம் அது. ஆகவே தான் ஆண்டவர் நம்மையும் அந்த அடையாளத்திற்குள்ளே அழைத்து கொண்டே இருக்கிறார். நீயும் இதே வழியில் வா. உன் துன்பங்களை கண்டு நீ ஓடிவிடாத. உன் வீட்டில் ஒரு கணவனால், மனைவியால், உன்னுடைய பிள்ளைகளால், உன்னுடைய உறவுகளால் உனக்கு காயங்கள் ஏற்படுதுன்னு நீ முடங்கி போகாத. ஒரு முதுமொழி சொல்கிறாங்க, நீ முடங்கி கிடந்தால் சிலந்தியும் உன்னை சிறைப்பிடிக்கும். சிலந்தி பார்த்தீங்களா மேலே இருக்கும் இல்லையா, நீ முடங்கி கிடந்தீன்னா சிலந்தியும் உன்னை சிறைப்பிடிக்கும். நான் பெண்ணாய் பிறந்து விட்டேன் என்று நீ முடங்கி போகாத. நான் இந்த ஜாதியிலே பிறந்து விட்டேன் என்று முடங்கி போகாத. நான் இந்த பொருளாதார சூழலிலே பிறந்து விட்டேன் என்று முடங்கி போகாத. ஆண்டவருடைய பிள்ளைகள், ஒரு பிரான்சிலிருந்து நிறைய பேர் எங்களுக்கு நிறைய உதவிகளை கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. தஸ்மினா என்ற ஒரு சகோதரி, அவருடைய குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இருக்கிறது. நிறைய பேர் கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க, உடல் ரீதியாக மருத்துவ செலவுகள் ஒரு புறம், அவங்க போராட்டம் ஒரு புறம். ஆனால் அந்த சகோதரி எங்களுக்கு தொடர்ச்சியாக ஒரு சிறிய காணிக்கை எங்களோடு கூட பகிர்ந்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் ஒரு முறை சொன்ன, நான் இல்லைம்மா நீங்கள் பாருங்கள், உங்கள் தேவைகளை சந்திங்க, கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுத்துத்தான் தான் ஃபாதர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, ஃபாதர் நீங்கள் அங்கிருந்து செய்கிற காரியம் என்ன, எங்களுக்கு என்ன வேறான காரியமா? அவங்க நம்மளுடைய காரியத்தை அவங்க உணர்கிறாங்க. பாருங்கள், அந்த உணர்தலினுடைய வெளிப்பாடு அவங்க தங்களுடைய கஷ்டமான ஜீவியத்திலும் கரம் கொடுக்குற அந்த அன்பை வெளிப்படுத்துகிற அடையாளமாய் நாங்கள் பார்க்கிறோம். தங்களுடைய அந்த துன்பத்தை என்ன செய்கிறாங்க, கடந்து செல்ல விரும்புகிறாங்க. துன்பமே வேண்டாம் சாமி, ஏதாவது மந்திரம் போட்டு எடுத்து போட்டுடு அப்படின்னு நினைக்கல, ஏதாவது எல்லாவற்றையும் கடந்து தானே ஃபாதர் செல்லணும். பாருங்கள், இப்படிப்பட்ட எளிய மக்களிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொள்கிறோம் எதை செய்ய வேண்டும் என்று. ஆண்டவர் இப்படிப்பட்டவர்களுக்கு அவர் என்ன செய்கிறார், அவர் பெலத்தை தருகிறார், வாழ்வை தருகிறார், அவர்களுக்குரிய அதிசயமான அந்த உயிர்ப்பின் அனுபவத்தை அவர் முன்வைத்திருக்கிறார். ஆண்டவர் இதுக்கு தான் நம்மளை அழைச்சிட்டு இருக்கிறார். அதனால் நம்ம புலம்பியதெல்லாம் போதும், இதனால் 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 என்று சொல்லி நாம் கை காட்டி பலரை குற்றப்படுத்தியது போதும். உயிர்த்த பிள்ளைகள் எழுந்து வாருங்க. சீடர்களை கண்டவுடனே இயேசு என்ன செய்கிறார், அவர்களுக்கு கறி மூட்டி அவர் நெருப்பில் மீனெல்லாம் சுட்டு வச்சிருக்கிறார். அவங்க வந்த உடனேயும் அவங்க பேயின்னு அலறாங்க. இயேசுவின் மீது நம்பிக்கையற்றவர்களாக வலைகளை தூக்கி கொண்டு படகுக்கு போயிட்டாங்க, கடலுக்கு போயிட்டாங்க. கடவுள் புலம்பில் மீண்டுமாய் அவர்களை கூப்பிட்டு அவர்களை உண்ண சொல்லி மீண்டுமாய் அப்பத்தை பெற்று அவர்களுக்கு கொடுத்து அவர்களை பலப்படுத்துகிறார். இது ஆண்டவருடைய பலப்படுத்துதல் என்பது அது முடிவடையாத ஒன்று. அது உங்கள் வாழ்க்கையிலும் நடக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கரமுயர்த்தி கடவுளை புகழுங்க, குடும்பமாக புகழுங்க. ஆண்டவர் உங்களுக்கும் அதே மீட்பை தந்து உங்களை உயர்த்துவார். இந்த அபிஷேகத்துக்காய் நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென்.
அனைவரும் இணைந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்.